வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆச்சிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் யோகரத்ன நிரூஷிதா சேதுராம். இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன். கிருஷ்ண அவதாரம் பாகம் 5. கிருஷ்ணன் கோகுலத்தில் நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய சகோதரன் பலராமனும் அவ்வண்ணமே வளர்ந்தான். அவர்கள் ஒருவரையொருவர் மிகவும் நேசித்தார்கள். இணை பிரியாது வாழ்ந்தார்கள். இருவரும் மிகவும் குறும்புக்காரர்கள். குறிப்பாக கிருஷ்ணனின் பல அற்புத செயல்கள் யசோதாவிற்கு அவனுக்கு பெயர் சூட்டிய கர்க முனியின் வார்த்தைகளை நினைவூட்டியது. பரமாத்மாவே இந்த குழந்தை கிருஷ்ணனாக தோன்றியுள்ளார் என்று அவர் கூறியிருந்தார். அன்று மற்றொரு அழகான நாள். நேரம் நண்பகலை நெருங்கியிருந்தது. ஒரு பெண் தன் தலையில் பழக்கூடையுடன் நடந்து சென்று கொண்டிருந்தாள். பழங்கள், பழங்கள் என்று கத்தி கூவிக்கொண்டிருந்தாள். அவள் மிகவும் ஏழை. தன்னுடைய குடும்பத்திற்கு உணவளிப்பதற்கு சில பழங்கள் மட்டுமே விற்பதற்கு அவளிடம் இருந்தன. அவள் கூச்சலை கேட்ட கிருஷ்ணன் பழங்களை வாங்கி வர தெருவுக்கு ஓடி வந்தான். அவனிடம் பணம் எதுவும் இருக்கவில்லை. அந்த பழங்கள் மிகவும் அருமையாக தெரிந்ததனால் கிருஷ்ணன் அவற்றை மிகவும் விரும்பினான். சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கு ஒரு தானிய குவியல் தென்பட்டது. அந்த நாட்களில் பண்டமாற்று வழக்கம் சாதாரணமானது. ஒரு பிடி தானியத்தை எடுத்துக்கொண்டு பழம் விற்கும் பெண்ணிடம் ஓடினான். அங்கு செல்லும் வழியில் அவனது சிறிய கைகளால் அவன் எடுத்த தானியத்தில் பாதியை நிலத்தில் கொட்டி கொண்டு சென்றதால் அவன் கையில் ஒரு சில தானியங்கள் மட்டுமே மீதியாயிருந்தன. தன் கையை நீட்டி அதிலிருந்து சில தானியங்களை அந்த பெண்ணிடம் கொடுத்தான். அந்த பெண் அச்சில தானியங்களையும் கருணை நிரம்பிய சிறு பையனான கிருஷ்ணனையும் பார்த்து சிரித்தாள். தான் வைத்திருந்த பழங்களை மகிழ்ச்சியுடன் கிருஷ்ணனுக்கு கொடுத்தாள். கிருஷ்ணன் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து பழங்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் ஓடி வந்து அவற்றை சுவைக்கத் தொடங்கினான். அவள் தன் குடும்பத்திற்கு எப்படி உணவளிக்கப் போகிறேன் என்று யோசித்த வண்ணம் வீட்டிற்கு செல்வதற்காக கூடையை தூக்கினாள். கூடையில் கிருஷ்ணன் கொடுத்து அந்த சில தானியங்களுக்கு பதிலாக மாணிக்கம், மரகதம், வைரம், தங்க ஆபரணங்கள் மற்றும் பிற விலைமதிப்பற்ற உலோகங்களோடு இன்னும் பல இரத்தின கற்களும் இருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள். என்ன நடந்தது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆயினும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி தெய்வீகத்தை மகிமைப்படுத்தி கொண்டு வீட்டிற்கு சென்றாள். கிருஷ்ணன் வீட்டு வாயில் வழியாக அந்த பெண்ணின் வியப்பை பார்த்து சிரித்தான். கோகுலம் வாழ்வதற்கு ஒரு அமைதியான இடமாக இருந்த போதிலும் சமீப காலத்தில் ராட்சதர்களின் தாக்குதல்கள் காரணமாக அது பாதுகாப்பற்ற இடமாக மாறிவிட்டது. இது பற்றி ஒரு தீர்வை காண்பதற்காக நந்தனும் மற்றைய பெரியவர்களும் ஒன்று கூடினர். அவர்கள் பாதுகாப்பு கருதியும் கோகுலத்தில் உள்ளதைப் போலவே அருகில் காடு மற்றும் யமுனை நதியுடன் தங்கள் பசுக்களுக்கு பசுமையான புல்வெளிகளும் இருப்பதாலும் அருகிலுள்ள கிராமமான விருந்தாவனத்திற்கு செல்ல முடிவு செய்தனர். ஒரு நாளுக்குள் அவர்கள் தங்கள் பொருட்கள் எல்லாவற்றையும் வண்டிகளில் ஏற்றி கால்நடைகளை கூட்டி எடுத்து விருந்தாவனத்திற்கான தங்கள் பயணத்தை ஆரம்பித்தனர். வழியில் கோபியர்கள் கிருஷ்ணனை பற்றி பாடத் தொடங்கினர். இது அனைத்து பயணிகளுக்கும் மகிழ்ச்சியூட்டியது. அவர்கள் விருந்தாவனத்திற்கு வந்ததும் கோவர்த்தன மலையும் பசுமையான மேய்ச்சல் நிலமும் அழகிய யமுனை நதியும் கண்ணில் தென்பட்டன. அது வாழ்வதற்கு சிறந்த இடமாக தோன்றியதால் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். நகரத்தில் கம்சன் தனது எதிரியை ஒழிக்க வேண்டும், கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்னும் இருந்தான். தான் அனுப்பிய பூதனா மற்றும் திருணாவர்த்த என்ற அரக்கர்களின் மரணத்திற்கு பிறகு அவன் தனது எதிரி சாதாரண மனிதன் அல்ல என்பதை அறிந்தான். தான் முன்பு அனுப்பிய அரக்கர்களை விட வலிமையான ஒரு அரக்கன் தனக்கு தேவை என்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த தேவகியின் எட்டாவது மகன் எங்கே இருக்கிறான் என்று தெரியாததால் அவன் மிகவும் கவலைப்பட்டான். அவன் தனது உளவாளிகளை எல்லா இடங்களுக்கும் அனுப்பினான். ஒரு உளவாளி மூலம் கோகுலம் முழுவதும் விருந்தாவனத்திற்கு சென்றதை கண்டறிந்தான். இது அவனுக்கு மிகவும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. கிருஷ்ணன் விருந்தாவனத்தில் இருக்கிறானோ என்ற அவனது சந்தேகம் உண்மை என வேறு ஒரு உளவாளி மூலம் உறுதி செய்தான். இப்போது கம்சன் மகிழ்ச்சியுடன் கிருஷ்ணனை கொல்ல விருந்தாவனத்தை குறிவைக்க தொடங்கினான். அவன் வத்சாசுரன் என்ற கொடூரமான அரக்கனை அழைத்து விருந்தாவனத்திற்கு சென்று கிருஷ்ணனை கொல்லும்படி கட்டளையிட்டான். கிருஷ்ணன், பலராமன் மற்றும் அவர்களது நண்பர்கள் தினமும் கன்றுகளை மேய்ச்சலுக்கு வெளியே அழைத்து செல்லும் அளவுக்கு பெரியவர்களாக இருந்தனர். ஒரு நாள் அவர்கள் கன்றுகளை மேய்த்து கொண்டிருந்த போது வத்சாசுரன் கிருஷ்ணனை நெருங்கி தான் அனுப்பப்பட்ட வேலையை செய்வதற்காக மற்ற பசு கன்றுகளுடன் கலந்து தானும் ஒரு கன்று வடிவத்தை எடுத்தான். வத்சாசுரன் மந்தைக்குள் கன்றாக நுழைந்தவுடன் கிருஷ்ணன் அவனை கண்டு கொண்டான். ஆபத்தை எதிர்கொள்ள எப்போதும் தயாராக இருக்கும்படி பலராமனிடம் சைகை செய்தான். கன்றாக வத்சாசுரன் ஒளிந்து கொண்டு தனது வேலையை தொடங்கிய போது பலராமன் அவனை திசை திருப்ப அவன் முன்னால் சென்றான். கிருஷ்ணன் அசுரக்கன்றின் பின்னால் பதுங்கி அக்கன்றின் பின்னங்கால்களை பிடித்தான். அசுரக்கன்றை தன் தலைக்கு மேலே உயர்த்தி அவனை சுழற்றி ஒரு பெரிய மரத்தை நோக்கி வீசினான். மரத்தில் பலமாக மோதியதில் அசுரக்கன்று கீழே இறந்து விழுந்தது. இவ்வண்ணம் வத்சாசுரன் கொல்லப்பட்டான். விருந்தாவனத்தில் வசிப்பவர்கள் கிருஷ்ணனின் வீரத்தை பற்றி கேள்விப்பட்டனர். இது முன்பை விட அவர்களுக்கு அவன் மீதான அன்பையும் பக்தியையும் அதிகரித்தது. சிறுவன் கிருஷ்ணனை பற்றிய தங்கள் குரு கர்க முனியின் கணிப்புகளை அவர்கள் நம்ப தொடங்கினர். அவன் சாதாரண சிறுவன் அல்ல, அவன் ஒரு தெய்வீக அவதாரம் என்பது திடமாகியது. கம்சனுக்கு இது மற்றொரு தோல்வியாக அமைந்தது. தனக்கு வலிமையான அரக்கன் தேவை என்று நினைத்து கலங்கி கவலைப்பட்டான். அவனுக்கு பூதனாவின் சகோதரனான பகாசுரன் என்ற மிகவும் வலிமையான அரக்கன் நினைவுக்கு வந்தான். அவனது சகோதரியை கொன்றவனான கிருஷ்ணன் விருந்தாவனத்தில் வசிப்பதை தான் கண்டறிந்துள்ளதாக கம்சன் பகாசுரனிடம் கூறினான். கிருஷ்ணனை கொல்வதற்காக கம்சன் பகாசுரனுக்கு ஒரு பெரிய வெகுமதியை தருவதாக உறுதியளித்தான். பகாசுரன் தன் சகோதரியை கொன்றவனின் பேரை கேட்டவுடனேயே கோபமடைந்தான். அவன் கம்சனின் வேண்டுகோளை ஏற்று நேரத்தை வீணடிக்காமல் விருந்தாவனத்திற்கு புறப்பட்டான். கிருஷ்ணன், பலராமன் மற்றும் அவர்களது நண்பர்கள் வழக்கம்போல் கன்றுகளை அதிகாலையில் மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் நீர் அருந்துவதற்காக யமுனை நதிக்கரைக்கு சென்றனர். அவர்கள் ஓய்வெடுக்கும் போது நதி மீதும் மேய்ச்சல் நிலத்தின் மீதும் ஒரு கொக்கின் நிழலை கண்டார்கள். அப்பறவை பல அடிகள் நீண்ட அலகு கொண்ட ஒரு பெரும் பாறை போல் இருந்தது. கொக்கு வடிவத்தில் இருப்பது பகாசுரன் என்று கிருஷ்ணனுக்கு தெரியும். மற்ற நண்பர்கள் பின்வாங்கிய போதும் கிருஷ்ணன் கொக்கினை நோக்கி மிக விரைவாக முன்னேறினான். கிருஷ்ணன் விரைந்து நெருங்கியவுடன் பகாசுரன் கிருஷ்ணனை வெற்றிகரமாக கொன்றுவிடலாம் என்று எண்ணி தனது நீண்ட அலகினால் அவனை எட்டி பிடித்து விழுங்கினான். பலராமனை தவிர இதை பார்த்த மற்ற எல்லா குழந்தைகளும் பயத்தில் உறைந்து நின்றனர். கிருஷ்ணன் என்ன செய்கிறான் என்பது பலராமனுக்கு தெளிவாக தெரியும். கொக்கின் நீண்ட தொண்டையில் இருந்து கிருஷ்ணன் உஷ்ணத்துடன் பிரகாசித்து பெருமளவு வெப்பத்தை உருவாக்கினான். தாங்க முடியாத வெப்பம். கொக்கு அதன் மெல்லிய தொண்டை எரிந்து கொண்டிருந்ததால் அதனை தாங்க முடியாமல் அவசர அவசரமாக கிருஷ்ணனை வெளியே துப்பியது. கிருஷ்ணன் தரையில் குதித்தான். பகாசுரன் மீண்டும் அவனை தன் அலகினால் தாக்கினான். கிருஷ்ணன் அவனது அலகை பிடித்து கிழித்து பகாசுரனை கொன்றான். இவ்வாறாக மற்றொரு அரக்கன் கொல்லப்பட்டான். பூதனா மற்றும் பகாசுரனின் இளைய சகோதரன் கிருஷ்ணன் தனது உடன்பிறப்புகளை கொன்றதை அறிந்தான். அகாசுரன் என்று அழைக்கப்படும் இவன் மிகவும் பழிவாங்கும் உணர்வுடன் விருந்தாவனம் முழுவதையும் அழிக்க முடிவு செய்தான். ஒரு மாபெரும் பாம்பாக மாறுவேடமிட்டு கொண்டிருந்த அவன் தனது வாயை திறந்து சிறுவர்களுக்காக காத்திருந்தான். அவன் ஒரு மலை குகையை ஒத்திருந்தான். அவனது கீழ் உதடு தரையில் படுத்திருந்தது. அவனது மேல் உதடு மலை சிகரம் போன்று மேகங்களை தொடும் அளவுக்கு உயர்ந்திருந்தது. அவனது நாக்கு மலை குகை வழியாக செல்லும் பாதையை போலிருந்தது. கிருஷ்ணனும் அவனது தோழர்களும் கன்றுகளை மேய்த்து கொண்டு விளையாடி நடனமாடிக்கொண்டு குழுக்களாக வந்து கொண்டிருந்தனர். முதல் இரண்டு அல்லது மூன்று குழுக்கள் ஒரு மலைக்குகை என்று எண்ணி மென்மையான பாதையால் இருக்கப்பட்டு அது உண்மையில் பாம்பின் நாக்கு என்று தெரியாமல் அசுரனது வாய்க்குள் நுழைந்தனர். பாம்பின் வாயில் இருந்த விஷ புகையால் அவர்கள் மயங்கி விழுந்தனர். அகாசுரன் அவர்கள் அனைவரையும் குறிப்பாக கிருஷ்ணனை கொல்வதே தனது குறிக்கோளாக இருந்ததால் அசையாமல் இருந்தான். சிறுவர்கள் அனைவரும் இறந்த துக்கத்தில் அவர்களின் பெற்றோரும் இறந்து விடுவார்கள் என்று எண்ணினான். இதனால் விருந்தாவனம் முழுவதும் அழிந்துவிடும் என்று நினைத்தான். நடப்பதை கண்டதும் கிருஷ்ணன் அரக்கனை அடையாளம் கண்டு கொண்டான். தன் நண்பர்களையும் ஏற்கனவே விழுங்கப்பட்டு வயிற்றில் அகப்பட்டு இருந்த கன்றுகளையும் காயப்படுத்தாமல் பாம்பை கொல்ல திட்டம் தீட்டினான். கிருஷ்ணன் அந்த பெரிய பாம்பின் வாய்க்குள் நுழைந்தான். கிருஷ்ணன் தன் வலையில் விழுந்ததாக எண்ணி அகாசுரன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். பாம்பின் தொண்டையில் கிருஷ்ணன் அதன் சுவாசப்பாதையை அடைத்து பெரிதாக வளர ஆரம்பித்தான். இதனால் பாம்பு சுவாசிக்க முடியாமல் இறந்து போனது. கிருஷ்ணன் பாம்பின் வாயை திறந்து அனைத்து சிறுவர்களையும் கன்றுகளையும் வெளியே கொண்டு வந்தான். அவன் தனது தெய்வீக சக்தியால் அவர்களை மீண்டும் சுயநினைவுக்கு வர வைத்தான். கிருஷ்ணனின் அருளால் அகாசுரன் மோட்சமடைந்தான். தேவர்களும் அனைத்து வானவர்களும் இந்த தெய்வீக சங்கமத்தை கொண்டாடத் தொடங்கினர். கிருஷ்ணனின் மகிமையின் கொண்டாட்டச் செய்தி பிரம்மாவின் இருப்பிடமான சத்தியலோகத்தை அடைந்தது. அகாசுரனை வதம் செய்த பிறகு கிருஷ்ணனும் சிறுவர்களும் மதிய உணவு சாப்பிட்டு கேலி செய்து சிரித்த வண்ணம் இருந்தனர். ஆனால் அவர்கள் சாப்பிட்டு முடிந்ததும் ஒரு வியப்பான சம்பவம் நிகழ்ந்தது. அடடா, அனைத்து கன்றுகளையும் காணவில்லை. எங்கே போயின? அவை சுற்றி திரிந்து வழி தவறிவிட்டனவா? கிருஷ்ணன் அவர்கள் அனைவரையும் அமைதியாக ஒரு இடத்தில் இருக்குமாறு கூறி தான் கன்றுகளை தேடிச் சென்றான். காட்டில் எல்லா இடங்களிலும் தேடியும் அவைகளை பற்றிய எந்த தடயமும் கிடைக்கவில்லை. என்ன ஆயிற்று என்று யோசித்தவன் தன் நண்பர்களுக்கு அத்துயரச் செய்தியை தெரிவிப்பதற்காக அவர்கள் காத்திருந்த இடத்திற்கு திரும்பினான். ஆனால் அவனது நண்பர்கள் அனைவரையும் இப்போது காணவில்லை. தனது தெய்வீக சக்தியின் மூலம் கிருஷ்ணன் என்ன நடக்கிறது என்பதை கண்டறிந்தான். கிருஷ்ணன் உண்மையில் விஷ்ணு பகவான் தானா என்பதில் பிரம்மதேவருக்கு ஒரு சிறிய சந்தேகம் இருந்தது. குறிப்பாக கிருஷ்ணன் பிரத்யேக வலிமையையும் சக்திகளையும் கொண்ட சிறுவனாக இருந்தாலும் கூட ஒரு சாதாரண சிறுவனைப் போலவே நடித்து மற்ற குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்ததால் அச்சந்தேகம் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. எனவே பிரம்மதேவர் கிருஷ்ணனை சோதிக்க எண்ணினார். பிரம்மதேவர் கன்றுகளையும் சிறுவர்களையும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு உள்ளாக்கி ஒரு குகையில் மறைத்து வைத்தார். கிருஷ்ணன் தனக்குள் சிரித்து கொண்டு பிரம்மதேவருக்கு ஒரு பாடம் புகட்ட திட்டமிட்டான். எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த கிருஷ்ணன் காணாமல் போன தனது ஒவ்வொரு நண்பர்களாகவும் காணாமல் போன ஒவ்வொரு கன்றுகளாகவும் மாறினான். மாலையில் தன் நண்பர்கள் மற்றும் கன்றுகள் அனைவருடனும் வழக்கம் போல் ஊர் திரும்பினான். கோபாலகர்களின் தாய்மார்கள் கோபாலகர்களையும் கன்றுகளையும் முன்னபோதும் இல்லாத வகையில் வரவேற்றனர். இறைவனின் பெற்றோராக இருப்பதற்கான வாய்ப்பும் உயர்ந்த ஆசீர்வாதமும் அவர்களுக்கு கிடைத்ததே இதற்கு காரணம் என்பதை அவர்கள் அறியவில்லை. சிறிது நேரம் கழித்து கிருஷ்ணன் தனது நண்பர்கள் இல்லாமல் என்ன செய்கிறான் என்பதை பார்க்க பிரம்மதேவர் வந்தார். பிரம்மதேவர் வியக்குமாறு விருந்தாவனம் சிறுவர்களை மறைப்பதற்கு முன்பு இருந்தது போலவே இருந்தது. ஒருவேளை கிருஷ்ணன் அவர்களை கண்டுபிடித்தானோ என்று நினைத்து அவநம்பிக்கையுடன் அவர் சிறுவர்களை மறைத்து வைத்திருந்த குகைக்கு திரும்பிச் சென்றார். ஆனால் பிரம்மதேவர் அவர்கள் இன்னும் நன்றாக தூங்குவதை கண்டார். குகைக்கும் விருந்தாவனத்துக்கும் இடையில் இரண்டு முறை முன்னும் பின்னும் சென்று உறுதி செய்து கொண்டார். இதை பார்த்த கிருஷ்ணன் தனது நண்பர்களையும் பிருந்தாவனத்தில் உள்ள கன்றுகளையும் பிரம்மாவின் கண்களுக்கு மட்டும் பகவான் விஷ்ணுவின் வடிவமாக தெரியும்படி மாற்றினான். கிருஷ்ணனின் உண்மையான உருவத்தை பார்த்து தன்னுடைய தவறை புரிந்து கொண்ட பிரம்மதேவர் கிருஷ்ணனுக்கு மரியாதை செலுத்துவதற்காக அனைத்து சிறுவர்களையும் கன்றுகளையும் பிருந்தாவனத்திற்கு அழைத்து வந்தார். எல்லாம் முன்பு இருந்த நிலைக்கு திரும்பியது. இப்போது கிருஷ்ணன், பலராமன் மற்றும் நண்பர்கள் மேலும் வளர்ந்து விட்டதால் அவர்கள் கன்றுகளோடு பசுக்களையும் சேர்த்து மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல தொடங்கினர். ஒரு நாள் அவர்கள் ஒரு பாதையில் வெகு தூரம் சென்றதால் ஒரு அழகான காட்டிற்கு வந்தனர். அங்கு அவர்கள் பழங்கள் மற்றும் பூக்களின் நறுமணம் மிகவும் நன்றாக இருப்பதை உணர்ந்தனர். கழுதை உருவம் கொண்ட தேனுகாசுரன் வசிப்பதன் காரணமாக தாளவனம் என்று அழைக்கப்படும் பனை மரங்கள் நிறைந்த இந்த காட்டில் இருந்து விலகியிருக்குமாறு அவர்கள் முன்னரே எச்சரிக்கப்பட்டிருந்தனர். தேனுகாசுரனுடன் இணைந்து கழுதை உருவம் எடுத்திருந்த மற்ற சிறிய அசுரர்கள் அந்த காட்டிற்குள் யாரையும் வருவதற்கு அனுமதிக்கவில்லை. அதனால் அங்கிருந்து எதுவித பழங்களும் யாராலும் பறிக்கப்படவில்லை. சிறுவர்கள் உள்ளே சென்று அங்கிருந்த சாப்பிட்டிராத பழங்களை எடுத்து செல்ல ஆர்வமாக இருந்தனர். உள்ளே சென்று நடக்க வேண்டியதை நடத்தும்படி கிருஷ்ணன் பலராமனிடம் கூறினான். பலராமன் காட்டிற்குள் சென்றான். கிருஷ்ணனும் மற்ற நண்பர்களும் அவனை பின்தொடர்ந்தனர். பலராமன் தனது வலிமையான கரங்களால் மரங்களை உலுப்பி பழுத்த பழங்களை தரையில் விழச் செய்தான். மகிழ்ச்சியுடன் பழங்களை பொறுக்கி சுவைத்த சிறுவர்கள் பிற்பகல் தூங்கிக் கொண்டிருந்த அரக்கர்களை பற்றி முற்றிலும் மறந்துவிட்டனர். பலராமன் மரங்களை அசைத்த சத்தம் தேனுகாசுரனை எழுப்பியது. யாரோ தனது காட்டில் நுழைந்து தன்னை தூக்கத்திலிருந்து எழுப்பியதால் கோபமடைந்த தேனுகாசுரன் பலராமன் முன் தோன்றி நிலநடுக்கம் போன்ற சத்தத்தை எழுப்பி தனது பின்னங்கால்களால் அவனின் மார்பில் உதைக்க ஆரம்பித்தான். முதலில் பலராமன் தனது வழக்கமான இயல்பு இல்லை என்றாலும் பொறுமையாக இருந்தான். ஆனால் பின்னர் வழமை போல் மிகவும் கோபமடைந்து தேனுகாசுரனின் பின்னங்கால்களை பிடித்து கழுதையாக இருந்த அவனை சுழற்றி மரத்தின் உச்சிக்கு தூக்கி எறிந்தான். அங்கிருந்து கீழே காட்டின் தரையில் விழுந்த அரக்கன் இறந்து போனான். பலராமனது சுழற்றலாலும் எறிதலாலும் அக்காடு ஒரு சூறாவளி தாக்கிய இடம் போல் தோற்றமளித்தது. பலராமனுக்கும் தேனுகாசுரனுக்கும் இடையில் நடந்த சண்டை மற்ற எல்லா அரக்கர்களையும் எழுப்பியது. தேனுகாசுரனின் மரணத்திற்கு பழி வாங்க எண்ணி மற்ற அசுரர்கள் பலராமனை தாக்கினார்கள். சாமர்த்தியமாக பலராமனும் கிருஷ்ணனும் அனைத்து அசுரர்களையும் கொன்றனர். குரங்குகள் முதல் பறவைகள் வரை அப்பகுதியின் அனைத்து உயிரினங்களும் முதன்முறையாக பழங்களை உண்ண அந்த காட்டிற்கு வர முடிந்ததை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன. தொடரும். ஓம் நமசிவாய்.